உமக்குகழ்ந்த ஜீவப்பலியாய் இந்த உடலை ஒப்பு கொடுத்தோ ஆட்கொண்டு எம்மை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பு ஆராதனை 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 அன்பையே சுத்தாஜலும்
ஆவியாயங்கள் மத்தியிலே அசைவாடுகிறவரே அக்னி மயமானவரே என் ஜனங்களை ஆட்டி தேத்துங்க என்று சொல்லீரே ஆண்டவரே உங்களுடைய ஜனங்களை தேற்றுங்கய்யா தேற்றுங்கய்யா குடும்பத்திலே இயேசுவின் நாமத்திலே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா உம்மை நோக்கி பார்க்கிறோம் வானத்தை பூமியை உண்டாக்கின கத்தாவே உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை வரட்டும் ஐயா உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை வருவதா உதவி வருவதா நன்மைகள் வரட்டும் ஐயா கிருபைகள் வரட்டும் ஐயா வெலம் உண்டாகட்டும் என்று மண்டாடுகிறோம் ஐயா மண்டாடுகிறோம் ஐயா மண்டாடுகிறோம் எங்க தேவனை உம்மாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஐயா விசுவாசிக்கிறோம் விசுவாசித்தால் தேவனை மகிமை காணுவார் என்று நீ சொன்ன வாக்கு தத்துவத்தை நினைவுக்கு வருகிறோம் நினைவுக்கு வருகிறோம் நன்றி தகப்பனே நன்றி ஐயா நன்றி ஐயா நன்றி தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னேன் உம்மை நம்புகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போக நீர் ஒருபோதும் விட மாட்டேன் விசுவாசிக்கிறோம் வாக்குத்தத்தப்படியே நீர் உண்மையுள்ள வரப்பா உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஸ்தோத்திர வழிகளை செலுத்துகிறோம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே சபையிலே உங்களுடைய சத்தம் துணிக்கட்டும் ஐயா வனாந்தரங்களை அதிர பண்ணுகிற உம்முடைய சத்தம் பெண் மான்களை ஈன பண்ணுகிற உம்முடைய சத்தம் சபையிலே துணிக்கட்டும் என்று மண்டாடி உம்முடைய சத்தம் உம்முடைய குரல் இந்த ஆண்டவரே இயேசுவே
ஆவியான தேவனே, சபையிலே துணிக்கட்டும் என்று மன்றாடுகிறேன். உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே, உம்முடைய வசனங்களையா எங்களை சந்திக்கட்டும் என்று மன்றாடுகிறோம். ஒரு மாற்றம், எதிர்பார்க்கிற திருப்பம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம், மன்றாடுகிறோம், மன்றாடுகிறோம். உம்முடைய வசனத்தின்படியே எங்களை வளைத்து உமக்கு ஏற்றபடி நீர் வணைந்திட வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா, மன்றாடுகிறோம், மன்றாடுகிறோம், மன்றாடுகிறோம். தண்டி தகப்பனே, உங்களுடைய பரிசுத்த பரிசனத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதான் எங்கள் மேன்மையா, நீர் எங்களோடு இருக்கிறதான் எங்கள் நம்பிக்கையா, உம்முடைய நாமம் எங்களுக்கு அடைக்கலமையா. ஓ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆவே ஆவே ஆவே. கத்தோட வார்த்தைக்குள்ளா கடந்து சொல்லுவோம், கிளர்டா திருப்பிக் கொள்வோம். யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்கள். யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 11வது வசனத்தை டா வாசிக்குங்கள்.
இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. ஜோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவை எங்கண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. ஜோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவை எங்கண்டிருக்கிறீர்கள்? கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே.
இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோம். இந்த செய்தியின் தலைப்பு பொறுமையா இருக்கிறவர்கள் பாக்கியவான். லாபத்துக்கு பயன்பட்டார்கள். இன்றைய உலகத்தில், இன்றைய அவசர உலகத்தில் இதுக்குதான் ரொம்ப பஞ்சமாக இருக்கு, பொறுமை. எங்கு பார்த்தாலும் அவசரம். அவசர உலகத்தில், அலுவைகள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாமே ரெடிமேடாக மாறுகிற காலம் இது. எல்லாம் ரெடிமேடாக, சாப்பாடுகள் எல்லாம் ரெடிமேடாக வருகிறது. முந்தித்தான் நம்ம வீடுகளில் பார்க்கும் பொழுது காய்கறி எல்லாம் வெட்டி 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 கஷ்டப்பட சமைப்பாங்க. இப்பொழுதெல்லாம் வெட்டி வெட்டி எல்லாம் பேக் பண்ணி பக்கெட்டிலேயே வருகிறது, ஃப்ரெஷ்ஷாக வருது. ரெடிமேட் ஃபுட், சாப்பாடு ரெடிமேடா. உடுப்பு தான் ரெடிமேடா வருதா, சாப்பாடு ரெடிமேடா. கேள்விப்படுறேன், இடியப்பமும் ரெடிமேடா வருகுதா? எல்லாமே ரெடிமேடாக வருது. ஏனென்றால் அவசர உலகம். ஆகவே வேகமாக செயல்படுகிற, இயங்குகிற இந்த உலகத்தில், அவசரமான காலத்தில் பொறுமைக்கு ரொம்ப பஞ்சமாக இருக்கு. ஆனால் மனுஷர்கள் மத்தியிலே இருக்க வேண்டிய அவசியமான பொறுமை மக்கள் மத்தியிலே காணப்படாததினால், அதனாலே ஏற்படுகிற விளைவுகள் மிகவும் பாரதூரமாக இருக்கிறது. பொறுமை இன்மையினால் பல அக்கியங்கள் பாழாகி போயிருக்கிறது. பொறுமை இன்மையினால் பல குடும்பங்களிலே பல பிரச்சனைகள் தலை தூக்கி இருக்கிறது. பொறுமை இல்லாது என்றால் நல்ல உறவுகள் உடைந்து போயிருக்கிறது. எடக்கருமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டத்திலே பொறுமைக்கு மிகவும் பஞ்சமாக இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லு. அதை சொல்லி அந்த வசனம் சொல்லுது, யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கோமே. கர்த்தருடைய செய்கையின் முடிவையும் நாம் அறிவோம். பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட அந்த வாக்கியத்திலே யோபுவின் காரியத்தையும் சேர்க்கப்பட்டிருக்கிறதை குறித்து நாம் சற்று கவனிக்கிறது நல்லதாகும். சோ நாம் எல்லோரும் நம்புகிற, நாம் எல்லோரும் யோபுவின் புஸ்தகம் வாசித்திருக்கிறோம், படித்திருக்கிறோம் சொல்லி. சோ யோபு மரித்தும் இன்றைக்கும் பேசுகிற ஒரு மாமனிதராக காணப்படுகிறார். அவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு சவாலாகவே காணப்படுகிறது. அந்த பரிசுத்தமான வாழ்விலே காணப்படுகிற ஆவிக்குரிய குண லட்சணங்கள் நமக்கு ஒரு சவாலாகவே இருக்கிறது. ஆகவே அவர் மரித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவானாக இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆகவே இதோ பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் திறக்கும் உள்ளவராயிருக்க. சரி, இப்ப பொறுமையை குறித்து யோபுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்விலே ஏற்பட்ட அனைத்து சிக்கல்கள், பிரச்சனைகள், வேதனைகள், இழப்புகள், இறப்புகள் இவைகள் மத்தியிலும் அவன் பொறுமையாக இருந்திருக்கிறான். சோ பொறுமை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மிக மிக அவசியமாக இருக்கு. பைபிளில் நாம பார்க்கிறோம் சிற்சில இடங்களிலே சிலர் பொறுமை இல்லாமல் நடந்தமினாலே ஏற்பட்ட விளைவுகளை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மோசே மலைக்கு ஏறி போகிறார். அவர் மலையில ஏறி 40 நாட்கள் இரவும் பகலும் உண்ணாமல் புசியாமல் குடிக்காமல் மலையிலே தங்கியிருந்து தேவன் கொடுத்த வார்த்தைகளை அவர் எழுதி கொண்டிருக்க நேரத்திலே, அதை பெற்றுக் கொண்ட நேரத்திலே கீழே ஜனங்கள் மோசே வர தாமதிக்கிறதை கண்டு பொறுமை இழந்து ஆரோன் மூலமாக கன்றுக்குட்டியை செய்வித்து தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகினான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். தேவனோடு தேவனுடைய மனுஷன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனங்களுக்கு தேவன் கொடுக்க வேண்டிய ஜீவ வார்த்தைகளை தேவன் அங்கே போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது கீழே ஜனங்களுக்கு அதை பொறுக்க முடியல. தேவனுடைய காலங்களுக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் ஏற்றபடி தேவ ஜனங்களால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. ஆகவே அவர்களுடைய முரட்டாட்டத்தை நிறுத்தவர்கள் என்ன செய்தார்கள், நமக்கு முன் செல்லும் தேவர்களை நீ உண்டு பண்ணு என்று சொல்லி ஆரோனை போய் நிறுக்கினார்கள். சோ தெய்வம் மனிதனை உண்டாக்கினார். நாம் இதை அறிவோம். வேதத்திலே தேவனே நம்மை உண்டாக்கினார், தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம் ஆரோனிடத்தில் போய் தேவ ஜனங்கள் சொல்றார்கள், எங்களுக்கு முன்பாக செல்லும் தெய்வங்களை நீ உண்டு பண்ணு நமக்கா. இப்போது தெய்வங்களை மனுஷன் உண்டு பண்ணுகிற காலத்துக்குள்ள வந்திருக்கிறார். இத்தனைக்கும் ஆண்டவர் அவர்களை அக்னி ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்திலும் நடத்தி கொண்டு இருக்க, எகிப்திலே இத்தனை பெரிய அற்புதங்களை செய்து அதிசயங்களை கண்ணார கண்டு இந்த ஜனங்கள் ஆண்டவர் கற்பனைகளை கொடுத்துக் கொண்டு இருக்கும் பொழுது அதை பொறுமையோடு காத்து அதை பெற்றுக் கொள்ள அவர்கள் தங்களை கட்டுப்படுத்த முடியாமல் பொறுமை இழந்து ஆரோனு போய் நெருக்கினார்கள். என்ன, நமக்கு முன்பாக செல்லுகிற தெய்வங்களை நீ உண்டு பண்ணு. ஏனென்றால் மோசைக்கு என்ன நடந்ததோ தெரியல, இத்தனை நாட்களா போச்சுது, ஐயாட காரியம் ஒன்று தெரியல, போனவரை காண இல்ல, அவர் இன்னும் வர இல்ல, அவருக்கு என்ன நடந்தோ தெரியாது, ஒருவேளை அவர் இனி திரும்பி வரமாட்டாரோ, ஆகவே நீ எங்களுக்கு முன்பாக செல்லத்தக்க தெய்வத்தை உண்டு பண்ணிட்டு சொல்லி ஜனங்கள் போய் தேவ ஜனங்கள் போய் ஆரோனை நெருக்கின போதுதான் ஆரோன் என்ன செய்தார் தெரியுமா, ஜனங்களுக்கு பயந்து அவர்களுடைய நெருக்கத்தின் மத்தியிலே அவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அழகான ஒரு கன்று குட்டியை அவன் உண்டாக்கி பொன்னாலே ஒரு கன்று குட்டியை உருவாக்கி இதோ உங்களுக்கு முன் செல்லுகிற தெய்வம் என்று சொன்னபோது தேவ ஜனங்கள் தேவன் தன்னுடைய மகிமைக்கென்று மீட்டுக் கொண்டு வந்த தேவ ஜனங்கள் புல்லை திண்டுகிற மாட்டுக்கு தேவ மகிமையை ஒப்பாக்கி தேவ மகிமையை தேவ மகிமையையும் தொழுகையும் ஒரு ஒரு கன்று குட்டிக்கு கொடுத்து அதை வணங்கி அதை தொழுது கொண்டு அதற்கு பண்டிகையும் ஆசரித்து அமர்க்களமாக ஆர்ப்பாட்டமாக இருக்கும் பொழுது மோசே மலையிலிருந்து இறங்குவாரா. ஏனென்றால் ஆண்டவர் மலையில வைத்து மோசைக்கு சொன்னாரு, நீ இறங்கிப்போ, நீ சீக்கிரமாக இறங்கிப்போ, நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்கள் இவ்வளவு சீக்கிரமாக தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், நீ சீக்கிரமாக இறங்கிப்போன்னு சொல்லி சொன்னார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் கோபம் கொண்ட மக்களை அழிக்கிறதுக்கு மோசிடத்தில் கேட்ட பொழுது மோசே அங்கே அந்த ஜனங்களுக்காக பருந்து பேசி அந்த ஜனங்களை அழிவில் இருந்து காப்பாற்ற சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அழிக்காதபடி தேவ சமூகத்திலிருந்து விண்ணப்பம் பண்ணின அதே மோசே கீழே வந்து அந்த அலங்கோல காட்சியை பார்த்தபோது அவராலும் அதை பொறுக்க முடியாமல் கையிலே தேவன் கொடுத்த கற்பனைகளை எரிந்து கீழே உடைத்தார்னு சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். என்ன கருமான தேவனுடைய ஜனமே, தேவ ஜனங்கள் தேவன் கொடுத்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு அவர்களுக்கு பொறுமை இல்லாமல் அவர்கள் கன்று குட்டியை வார்த்து தேவனை கோபப்படுத்தினார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே என்ன கருமான தேவனுடைய பிள்ளைகளே, பொறுமை இன்மையினாலே ஏற்படுகிற விளைவுகள் பாரதூரமானது. தேவனை கோபப்படுத்துறது மட்டுமல்ல, அது நம்முடைய வாழ்க்கையையும் பாதிக்கும். ரெண்டு காரியத்தை நான் குறிப்பாக கருத்தாக வைத்து இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பொறுமையின்மை தேவனை விசனப்படுத்துற அளவுக்கு கொண்டு போகும். இரண்டாவது, பொறுமையின்மை நம்முடைய வாழ்க்கையை கோஸ் பண்ண, நம்முடைய வாழ்விலே ஒரு பயங்கரமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். சில வேளைகளை நீங்களே அனுபவப்பட்டிருப்பீங்க. சில காரியங்களை செஞ்சுவிட்டு ஏன் இதை இவ்வளவு அவசரப்பட்டு செஞ்சு என்று பிறகு நாம யோசித்த நேரங்கள் உண்டு இல்லையா? சில காரியங்களை அவசரப்பட்டு கதைச்சிட்டு இதை கதைக்காம இருந்திருக்கலாமே என்று பிறகு நாம யோசித்த நேரங்கள் உண்டு அல்லவா? சோ அவைகள் நமக்கு அனுபவ பாடங்கள். சோ நம்முடைய அனுபவங்களில இருந்து நல்ல காரியங்களை நாம கருத்தாக கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பகுத்தறிவு நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு நல்ல பகுத்தறிவை தந்திருக்கார். சரி எது, பிழை எது, நன்மை எது, தீமை எது, நல்லது எது, கெட்டது எது எது என்பதை பகுத்தறியக்கூடிய அந்த டிசைனிங் ஸ்பிரிட், பகுத்தறிகிற அந்த அறிவு, பகுத்தறிவு மனுஷனுக்கு மாத்திரம்தான் இருக்குது. எந்த மிருகத்துக்கும் எந்த பறவைக்கும் ஆண்டவர் கொடுக்கல. ஏனெனில் மனுஷன் தேவ சாயலாக படைக்கப்பட்டிருக்கார். ஆகவே மனுஷனுக்குள்ளே பகுத்தறிவு இருக்குது. சரி எது, பிழை எது என்பதை, நன்மையது, தீமையது என்பது, நல்லது எது, கெட்டது எது என்பது, ஆவிக்குரியது எது, மாம்சத்துக்குரியது எது, தேவனுக்குரியது எது, உலகத்துக்குரியது எது என்பதை பகுத்து பகுத்து அறியக்கூடிய பகுத்தறிவு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இருக்குது. ஆனா அதை நாம பல நேரங்களிலே பாவிக்கிறது இல்ல, பயன்படுத்துறது. ஆகவேதான் நம்முடைய வாழ்விலே அதிகமான நேரங்களில் நாம பொறுமை இழந்து காணப்படுகிறோம். சோ மோசே தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஜீவ வார்த்தைகளை தன் ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் தேவன். ஆனால் தேவ ஜனங்களுக்கோ தேவன் செயல்படுகிற நேரத்துக்கு தாமதிக்க முடியல. மோசேக்கு என்ன நடந்தது தெரியும். சோ பொறுமையின்மை எவ்வளவு வாழ்க்கையை பாதிக்குது மட்டுமல்ல, தேவனை விசனப்படுத்தது பார். ஆகவே என் செய்தியில ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உன்னுடைய என்னுடைய பொறுமையின்மையினால் தேவன் விசனப்படாதபடி காத்துக்கொள். ஐ சே இட் அகைன், உன்னுடைய என்னுடைய பொறுமையின்மையினால் தேவன் விசனப்படாதபடி தயவு செய்து கவனமாக. நம்பர் டூ, நம்முடைய பொறுமையின்மையினால் நம்முடைய வாழ்க்கையிலே பல பாரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே நம்முடைய எதிர்காலங்களை நாமளே கெடுத்துக் கொள்ளாதபடி, நம்முடைய குடும்பங்களை நாமே குலைத்து போடாதபடி பொறுமையோடும் நிதானத்தோடும் தேவனுடைய பிள்ளைகள் செயல்படுவது மிக மிக அவசியமானது. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாது. சோ தேவஜனங்கள் பொறுமை இழந்தபடியால் ஒரு கன்றுக்குட்டி உருவாகிட்டது. தேவன் விசனப்பட்டார். ஆனால் மோசே என்கின்ற தேவ மனுஷன் அந்த ஜனங்களை ஆண்டவர் அழிக்காதபடி காத்தார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, யோசுவாட காலத்திலே பார்க்கும் பொழுது தேவ ஜனங்கள் வெட்டியை குவித்து எரிகோவிலே வெட்டி பெற்று வெற்றியை பெற்று அந்த களிப்பிலே வந்திருக்கிறார். வெற்றி மேல வெற்றி தேவன் கொடுக்கிறார். யுத்தத்திலே வெற்றி, அந்த அந்த வெற்றி களிப்பிலே இருக்கிறார். அந்த நேரத்தில் பார்த்தா கிபியோனியர் வந்து அவர்களோடு யோசுவாவோடு உடன்படிக்கை செய்தான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையாக, யோசுவா ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுடைய யுத்தங்களை நடத்தினவர், தேவனுக்கென்று வைராக்கியம் பாராட்டினவர், தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்தவர், வாலிப நாட்களிலே தேவனுக்கென்று வைராக்கியம் பாராட்டின ஒரு அருமையான வல்லமுள்ள தேவனுடைய மனுஷன்தான். ஆனாலும் அவன் கிபியனுடைய காரியத்திலே அவசரப்பட்டு தேவனிடத்திலே ஆலோசனை கேட்காமல், தேவனுக்கு காத்திருக்காமல், தேவ சித்தத்தை அறியாமல் அவசரப்பட்டு கிபியனோடு அவர் உடன்படிக்கை செய்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிற்பாடு தான் செய்த தவறை அவன் உணர்ந்த போது அதற்காக அவன் மிகவும் வேதனைப்பட்டான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். என்ன கருமானவர்களே, அவசரம் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறது, பாரிய விளைவுகளை கொண்டு வருகிறது. அது பிற்பாடு அதை நாம் சரிப்படுத்த முடியாமல் கூட போகிறது. அதன் நிமித்தம் நம்முடைய வாழ்விலே கண்ணீர்களும் கவலைகளும் இடம்பெறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவேதான் அவசரம் என்பதை குறித்து கொஞ்சம் அவசியமாக நீங்க சிந்திக்க வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் தேவனுடைய வசனத்தை கொண்டுட்டு நான் சொல்ல. சோ அவசரப்பட்டு ஆண்டவுடைய ஆலோசனை கேட்காமல், தேவனுடைய புத்திபதியை கேட்காமல் கிபியோனிடத்திலே கிபியோனியரோடு யோசுவா உடன்படிக்கை செய்தார். அது தேவ சித்தத்துக்கு மாறாக இருந்ததுன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். கிடைக்கிற தேவட பிள்ளைகளே, சவுலின் காலத்தில் சவுல் ஒரு ராஜா, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆனால் ஆசாரியர் செய்ய வேண்டிய காரியத்தை, சாமுவேல் செய்ய வேண்டிய காரியத்தை, ஆசாரியன் செலுத்த வேண்டிய பலியை சவுல் ஏழு நாள் வரைக்கும் காத்திருக்காமல், ஏழு நாள் வரைக்கும் தேவன் கொடுத்த தவணை வரைக்கும் பொறுத்திராமல் அவசரப்பட்டு சாமுவேல் வர்றதுக்கு முன்பு அவன் செய்ய வேண்டிய பணியை, அவன் செய்ய வேண்டிய ஊழியத்தை, அவன் செய்ய வேண்டிய காரியத்தை இவன் துணிகரமாக செய்தான். அதனால தேவன் அவன் மேலே விசனப்பட்டான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதன் பிற்பாடு அவருடைய ராஜாவாக தெரிந்துட்டதுக்காக தேவன் மனஸ்தாபப்பட்டான்னு சொல்லி வேதத்தில் நாம பார்க்கிறோம். என கருமானவர்களே, அவசரப்பட்டு நடந்த காரியங்களை வேதத்திலே நாம பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என கருமான தேவோட பிள்ளைகளே, ஏன் நான் இவைகளை சொல்றேன்னு சொன்னால், நீங்க சற்று நிதானிக்கணும். நம்முடைய வாழ்விலும் நாம் நிதானமாக செயல்பட கற்றுக்கொள்ளும். இந்த பொறுமை இல்லாதவர்கள் அதிகமாக பதறுகிறவர்களாக இருப்பார். பொறுமை இல்லாதவர்கள் சிந்தித்து மட்டுமல்ல தூர நோக்கத்தோடு தீர்மானம் எடுக்காதவர்களாக இருப்பார். பொறுமை உள்ளவர்கள் நிதானம் உள்ளவர்களாக மட்டுமல்ல, பின்னுக்கு வருகிற தூரத்தில் வரப்போற காரியங்களையும் முன்னே யோசித்து முடிவெடுக்கிறவர்களாக, தீர்மானம் எடுக்கிறவர்களாக இருப்பார். ஆனா அவசரப்படுகிறவர்கள் அப்ப நடக்க போற காரியத்தை தான் சிந்திப்பார், பின்னுக்கு நடக்க போற காரியத்தை அதிகமாக சிந்திக்க மாட்டார். ஏதோ அவர்களுக்கு அவசர புத்தி, எதையும் உடனே உடனே இப்ப சொல்லணும், இப்ப செய்யணும், இப்ப போகணும், இப்ப வாங்கணும், இப்ப கட்டணும், இப்ப விற்கணும், இப்ப இப்ப. ஆனா தேவனுக்கு அடுத்த காரியங்கள் என்று மாத்தம் பிறகு பாப்போம், பிறகு பாப்போம், நாளைக்கு பாப்போம், அது கொஞ்சம் காலம் போகட்டும். ஆனா நமக்கு அடுத்த காரியங்கள் மாத்திரம் நாம அவசரமாக இன்றைக்கு இப்பொழுது சோ ஆன்சர். நான் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஒருவேளை உங்களுடைய கடந்த கால சம்பவங்கள், சில காரியங்கள் உங்களுடைய நினைவில் வரலாம். அது தேவன் உங்களை சீர்தூக்கி பார்க்க வைக்கிற ஒரு காரியம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். திரும்ப திரும்ப அதே தவறுகளை விட்டு நம்முடைய வாழ்க்கையை பாழாக்காமடும், தேவனை கோபப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. தேவன் இரக்கமும் உருக்கமும் உள்ளோம். சோ எனக்கு அறிவான தேவோட பிள்ளைகளே, பொறுமை நம்முடைய வாழ்விலே மிக மிக அவசியமாக இருக்கிறது. பொறுமை ஒரு ஆவிக்குரிய நல்ல குணலட்சணம். இந்த பொறுமையினால் பல காரியங்களை நாம சாதிக்கலாம். இந்த பொறுமையினால் தேவனை நாம் பிரியப்படுத்தலாம். இந்த பொறுமையினால் அக்கியங்களை கட்டலாம். இந்த பொறுமையினால் குடும்பத்தை ஊன்ற கட்டலாம். இந்த பொறுமையினால் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கலாம். இந்த பொறுமையினால் தேவ சமூகத்தில் இருந்து மனிதக்கணக்களாக ஜெபிக்கலாம். இந்த பொறுமையினால் நேரம் போறது தெரியாமல் ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆகவே அடிப்படையாக நமக்குள்ளே பொறுமை இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை வெறுமையாகிடும். ஆராதிக்கிறது என்றாலும் அவசரம், ஜெபிக்க வந்தாலும் அவசரம். நம்மகிட்ட ஏற்கனவே ஒரு பட்டியல் இருக்கும், முழங்கால் போட்டு வட்ட 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 மட்ட மட்ட மட்டன்ட்டு எல்லாத்தையும் என்ன அவிட்டு விட்டுட்டு, ஏசு நாமத்தில் பிதாவே எழும்பு, விடுப்ப போறோம், ஓடு, எங்க வரும், ஐ ஆம் சோ பிஸி, ஐ டோன்ட் ஹேவ் எனஃப் டைம் டு சிட் அட் தி ஃபீட் ஆஃப் கிறிஸ்ட். வாட் எ மிசரபிள், வேர் ஆர் யூ கோயிங், எங்கே ஓடுகிறாய், நீ எதை தேடுகிறாய், நீ எதை அதிகமாக நாடுகிறாய், நீ எதை அதிகமாக விரும்புகிறாய். காட் நாஸ் எவ்ரிதிங். உலகத்தில் இருக்க உலகத்தை தேடுகிறார். அத உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளாக்கி நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வில் எதை தேடுகிறோம்? என்ன சொல்ற, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, நம்முடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவர்களெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். முதலாவது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன் யுவர் லைஃப், முதலாவது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியத்தை தேடு, தேடி சாகும் வரைக்கும், மறிக்கும் வரையும், உன் சர்வத்தில் பலம் இருக்கும், உடைய ஆத்மா இருக்கும் வரைக்கும், முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம், அவருடைய சித்தம், அவருடைய நாமம். யோபு அப்படிதான் வாழ்ந்தார். முதல் தேவன், அவனுக்கு எல்லாம் இருந்தது, ஒரு குறைச்சலும் இல்லை. அவன் நல்ல குடும்பம் இருந்தது, அழகான பிள்ளைகள், நல்ல வீடு இருந்தது, சொத்து, சுதந்திரம், ஆடுபாடு, பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, எவ்ரி திங் இஸ் அவைலபிள். ஹி வாஸ் எ ரிச் மேன். எல்லாம் அவனுக்கு இருந்தது. எல்லாம் அவனுக்கு இருந்தாலும் அவன் வாழ்விலே முதலாவது தேவனாக இருந்தது. ஆகவே தேவனுடைய வாழ்விலே வல்லமையாக செயல்பட்டார். அவர் பட்சபாதகம் உள்ளவர் அல்லவே. யோபு போய்விட்டார், ஆனா யோபுவின் வாழ்விலே செயல்பட்ட தேவன் இன்றைக்கும் உயிரோடு. அதே தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம், அதே தேவனை தான் நீங்களும் நானும் தொழுது கொள்கிறோம், அந்த தேவனை தான் நாம் தேடுகிறோம், அவரிடத்தை நாம் ஜெபிக்கிறோம், அவரிடத்தை நாம் நாடுகிறோம். நான் கர்த்தர், நான் மாறாதவன். மல்கியா 3:6 தேவன் சொல்லும் பொழுது, நான் கர்த்தர், நான் மாறாதவன். எபிரேயர் 13:8 சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறா. He will never change yesterday, today and ever and forever. We have an unchangeable God. தேவன் மாற வேண்டிய அவசியம் இல்லை. பட் நாம தான் மாறணும். நம்முடைய சுபாவங்கள் மாறணும், நம்முடைய குணாதிசயங்கள் மாறணும். அவசர புத்திகள் கொஞ்சம் அடங்கட்டும். அவசரப்பட்டு தீர்மானம் எடுக்கிறது, அவசரப்பட்டு முடிவுகள் எடுக்கிறது, அவசரப்பட்டு முடிவுகள் எடுத்து, அவசரப்பட்டு தீர்மானம் எடுத்து வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? சமுதாயத்தில் நிறைந்து காணப்படுகிறது. ஆகவே பொறுமையோடு இருந்து சரியையும், சரியது, நல்லது எது, கெட்டது எது என்பதை, பிழையது, நன்மையது, தீமையது என்பதை பகுத்து அறிந்து, தேவ வசனத்தின் ஆதாரத்தில் தேவ ஆவின உதவியோடு நீ தீர்மானங்களும் முடிவுகளை எடுப்பாயாக இருந்தால் நீ இலகுவில் தவறி போக மாட்டாய். உன் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும். உன் குடும்பம் வாழ்ந்திருக்கும், உன் பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்கள். தேவன் இன்றைக்கும் சிங்காசன, சர்வ வல்லமுள்ள தேவன், வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாத தேவன், சொன்னதை செய்கிற தேவன், வார்த்தையில உண்மை உள்ளவர். நான் வாழுகிற உலகம் அவசர உலகம். இத்தனையோ இடங்களை நான் பார்த்திருக்கேன், சுவிசேஷம் சொல்ல போறதுக்கு சொல்லி இருந்து கேட்கறதுக்கு கூட அவன் மணி கூட பாபா சொல்ல போன அங்க அலுவல், இங்க அலுவல், அங்க வேலை, இங்க வேலை. பிகாஸ் அவனோட மைண்ட் மனுஷனுக்குள்ள ஏதாவது எங்க பார்த்தா அதை செய்யணும், இதை செய்யணும், அங்க போகணும், இங்க போகணும். பிகாஸ் ஹி இஸ் சோ பிஸி. அவனுக்கு தேவனை தேர்ற எண்ணமே இல்லை, கடவுளை குறித்த அறிவு இல்லை, தேவனோடு இருக்கிறார் யோசனை இல்லாத அளவுக்கு மனுஷன் அவசர புத்தி உள்ளவனாக மாறிக்கொண்டிருக்கிறான். அலங்கோல உலகம் இது. பட் நீயும் நானும் தேவனுடைய பிள்ளைகளப்பா, தேவனால தெரிந்து கொள்ளப்படுவோம். வேதத்தின் வெளிச்சத்தில் அமர்ந்து பைபிளை படிக்க போனாலும் அவசரம், வேதத்தை வாசிக்க போனாலும் ஏன் தெரியுமோ, வேதம் வாசிக்கணும் என்பதற்காக ஏதோ ஒரு பக்கத்தை பகுதியை வாசிட்டு போடு. அதை இருந்து அமர்ந்து ஆண்டவர் என்ன சொல்லுறாரு, இதுல நான் என்னத்தை கற்றுக்கொள்ளணும், எங்க கீழ்ப்படியணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. நமக்கு வாசிச்சு கொண்டு இருக்கும் பொழுதே அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்ற காரியம் தான் மூளை நம்முடைய மனதுகளை ஓடிந்து. ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஜெபம் முடிஞ்ச உடனே எங்க போகணும், எதை செய்யணும், யாருக்கு கால் பண்ணணும், யாருக்கு எதை கொடுக்கணும், அந்த போய்கிற. ஆகவே நமக்கு பொறுமையாக இருந்து தேவனுடைய குரலை கேட்க முடியல. ஆண்டவர் நம்மோடு பேச விரும்பி ஆண்டவர் பேசாத அளவுக்கு நாம அவசரப்படுறோம். பிகாஸ் ஐ ஆம் சோ பிஸி. நான் சொல்லப்படி இதடிச்சு பாரு, சிந்திச்சு பாரு, சீதுக்கு பாரு. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, நீங்களும் நானும் அவருடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ நேரம் பொறுபடியால் நாம் பொறுமையாக இருக்க வேண்டிய 7 காரியங்கள், 7 இடங்கள், அதைகளை குறித்து சுருக்கமாய் சீக்கிரமாய் நாம் பார்த்து செபித்து தேவ சித்தத்தின்படி நாம் முடிப்போம். 1, ரோமர் 12:10, எல்லாரும் தேவ சித்தரித்துக் கொள்ளுங்க. ரோமர் 12:12.
நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய்.
திரும்பப்படி
நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள்,
நம்பிக்கையிலே சந்தோஷம், படித்த நம்பிக்கை, வாட் இஸ் அவர் ஹோப்? ஹலோ, நம்பிக்கையிலே சந்தோஷம். நம்பிக்கை எது? இயேசு கிறிஸ்து திரும்ப பூமிக்கு வருவார். இயேசு திரும்ப இந்த பூமி சொன்னபடியே தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு திரும்ப வருவார். தனக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களை, தனக்காக ஆயத்தமாக இருக்கிறவர்களை சேர்த்துக்கொள்ள தன்னுடைய ராஜ்யத்திலே, என் பிதாவின் ராஜ்யத்திலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு சொல்லி போனாரு. அந்த வாசஸ்தலத்தில் உன்னையும் என்னை சேர்ப்பதற்காக இயேசு கிறிஸ்து திரும்பி இந்த பூமிக்கு வருவார் என்பது நம்முடைய நம்பிக்கை. ஆகவே நம்பிக்கையிலே
சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள்.
அல்ல கவனிங்க, ஏழு காரியங்கள் நான் சொல்றேன், நேரப்படுத்த சீக்கிரமா போறேன். என கருமானவர்களே, நாம் பொறுமையாக இருக்க வேண்டிய முதலாவது இடம் எங்கே தெரியுமா? உபத்திரவத்திலே, பாடுகள் மத்தியிலே பொறுமை, வேதனைகளின் மத்தியிலே பொறுமை, நெருக்கத்தின் மத்தியிலே பொறுமை. இங்க பாருங்க, எல்லாம் நல்லாக இருக்கும் பொழுது நாம பொறுமையுள்ளதாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்வில் திடீரென்னு புயல் காட்டு அடிக்கும்போது, பிரச்சனைகள் வரும்பொழுது, நெருக்கடிகள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது, துன்பங்கள் வரும்பொழுதும், ஹலோ, தேவனுக்கு முன்பாக நாம் பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. இதைத்தான் யோபுடைய வாழ்விலே நாம் கற்றுக்கொள்கிறோம். அவைதான் யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. அவனுடைய வாழ்வில் வராத நெருக்கடிகளை, இழப்புகள், பிறப்புகள், ஒரே நாளில எல்லா பிள்ளைகளையும் ஒட்டுமொத்தமாக நினைச்சு கற்பனையே பண்ணி, என்ன அவன், அவன் பக்தி உள்ளவன், பரிசுத்தவன், தேவனை நம்பி வாழ்றவன், தேவனை அடைக்கலும் என்று வாழ்றவன். சோ அப்படிப்பட்ட உலகத்தில் அவனை போல ஒருத்தனும் இல்லை என்று தேவனாலே நற்சாட்சி பெற்றவன், பிசாசுக்கும் அவனை பற்றி நல்லாக தெரியும். அப்படிப்பட்ட ஒரு உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து தீமைக்கு விலகுகிற அவன் ஒரே நாளில தன் பிள்ளைகள் எல்லாம் மடிந்து போவார்கள் சொல்லி நினைத்தே பார்த்திருக்க மாட்டான். சில நேரத்தில் நாம சற்றும் நினையாத காரியங்கள் நம்முடைய வாழ்விலே நடக்கும் பொழுது நாம் நிலை குலைந்து போகிறோம். உண்மைதான், நம்முடைய பலத்துக்கு மிஞ்சின சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்விலே நடக்கும் பொழுது நாம் துவண்டு போகிறோம், மனம் உடைந்து போகிறோம். யோபுவின் வாழ்விலே ஒரே நாளிலே எல்லா பிள்ளைகளை இழந்து போன, அதுக்கு முதல் அவருடைய வாழ்விலே இருந்த எல்லா சொத்துகள், ஆடுகள், மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், சோ வட்டவர், எல்லாமே அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக ஒன்றின் பின் ஒன்றாக, ஒன்றின் பின் ஒன்றாக எல்லாவற்றையும், சொத்து சுதந்திரம் எல்லாத்தையும் இழந்தது. ஆனால் சொல்றதை கவுனிங்க, எல்லாவற்றையும் இழந்து போனாலும் த பைபிள் சேஸ், நல்லா கவுனிங்க, தன் வாயினாலே யோபு பாவம் செய்யல. அந்த வார்த்தையில மிகவும் கவர்ந்திருக்கு. இவைகள் எல்லாம் நடந்தும், இவ்வளவெல்லாம் நடந்தும் அவன் முறுமுறுக்கல. பாரு, நான் தேவனை தேடினேனே, கர்த்தாவை உண்மை தேடினேனே, பரிசுத்தமாக வாழ்ந்தேனே, பக்தி உள்ளவனாக திகழ்ந்தேனே, ஆண்டவரே நான் உமக்கு முழுவ பயந்து நடந்தேனே, என் குடும்பத்திலே, என் வாழ்விலே இப்படி ஏன் நடந்தது, ஏன் அனுமதித்தீர், ஏன் இப்படி விட்டீர், ஐயோன்னு சொல்லி ஆண்டவரே அவன் குறை சொன்னதாகவோ, தேவனை குறை சொன்னதாகவோ, ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்ததாகவோ நீங்க பைபிளில் பார்க்க மாட்டீங்க. ஆனால் சில சொல்லுவார்கள், அவன் தான் பிறந்த நாளை சபித்தானே அப்படின்னு எழுதப்பட. எஸ், அதுதான் கொஞ்சம் கவனிக்கணும். அவன் தான் பிறந்த நாளை சபித்தானே ஒழிய, தன்னை பிறப்பித்த தேவனுக்கு விரோதமாக அவன் முறுமுறுக்க, நல்லா விளையாடும். அவன் எப்பொழுது தன் பிறந்த நாளை சபித்தான் என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். எப்பொழுது அவன் தன் பிறந்த நாள் சபிக்க கிடையாது, தன் சரீரத்திலே முழுவதும் பருக்களால் நிறைந்து, அவன் சர்வத்திலே தீராத வேதனை அவன் சர்வத்தை வாட்டின போது, தீராத வியாதி அவன் சரீரத்தை வாட்டின போது, அதை தாங்க முடியாதபடியால், அதை தாங்காமல் தான் பிறந்த நாளை சபித்தானே ஒழிய, அவன் தேவனை குறித்து அவன் குறை சொல்ல, அன்றுவரை ஏன் எனக்கு இப்படி விட்டி, நான் உமக்கு முன்பாக உத்தமமாக வாழ்ந்தேனே, ஒழுங்காக ஜபித்தேன், ஒழுங்காக வேதத்தை வாசித்தேன், ஒழுங்காக ஆராதனைக்கு போனேன், ஒழுங்காக ஜப கூட்டங்களுக்கு போனேன், ஒழுங்காக வேத வகுப்புகளுக்கு போனேன், ஒழுங்காக உண்மை தேடினேன், என்னுடைய வாழ்விலே ஏன் இப்படி நடந்தது, ஆண்டவர் ஏன் இப்படி விட்டீங்க சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் கேள்வி கேட்டு கர்த்தருக்கு விரோதமாக அவன் முறுமுறுக்கவில்லை. வேதம் சொல்றது அவன் தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை, அவன் முறுமுறுக்கவில்லை. ஆகவேதான் வேதம் சொல்லுது யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. என்ன கருமான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்றேன், எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கடிகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்காமல் பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருப்பீர்களாக இருந்தால் யோபுடைய வாழ்விலே செயல்பட்ட தேவனுடைய கரம் உங்களுடைய வாழ்விலையும் என்னுடைய வாழ்வில் நிச்சயமாக செயல்படும் என்று சத்தியத்தினுடைய நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏ தேவன் தேவனாகவே இருக்கிறார், அவர் ஒருபோதும் மாறுவதில்லை. நெருக்கடிகள் வரும்பொழுதும் துன்பங்கள் வரும்போது உபத்திரவங்கள் வரும்பொழுதும் பொறுமையோடு கர்த்தருக்காக நீ காத்திருக்கிறாய் பாரு, நீதான் தேவ மனுஷன். அதுதான் நம்முடைய வளர்ச்சி, அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி, அதுதான் ஸ்பிரிச்சுவல் மச்சுவே. நான் 2 மணித்தியாலம் ஜெபம் பண்றதை வச்சு நீங்க அழக கூடாது, அல்லது 3 மணித்தியாலம் ஆண்டு வரை ஆராதிக்கிறத வச்சு நீங்க முடிவு செய்யக்கூடாது, அல்லது 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஊழியம் செய்து வச்சும் இடப்படக்கூடாது. ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு அவன் பொறுமையாக இருக்கிறார், எந்த அளவுக்கு பொறுமையாக காரியங்களை அவசரப்படமா கையாளுகிறான் என்பதை குறித்து கவனித்துப்பார். சொல்ற கவனிங்க, கையும் மையுமாக பாவத்தில் பிடிபடுகிறான் ஒரு ஸ்திரி, ஆண்டவனத்தில் அவளை கொண்டு வர இயேசுக்கு முன்பாக கொண்டு வந்து மோசே நியாயப்பிரமாணத்தின்படி இவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டுமே, நீ என்ன சொல்லுகிற? உடனே இயேசு தன் வார்த்தையை சொல்லியிருக்கலாம், உடனே ஆண்டவர் அந்த காரியம் அவருக்கு ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. ஆனால் அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள், கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். கண்டினியூவா, நீ என்ன சொல்ற, நீ கேட்டுக்கொண்டே இருந்திருக்காங்க. ஆண்டவர் மௌனமாக தரையிலே விரலாலே எழுதி கொண்டிருந்தார். என்ன எழுதினாரோ என்ன கதைப்படு தெரியாது, அதுக்கு பைபிள் ரெஃபரன்ஸ் கிடையாது. ஆனால் விரலால் தரையில் எழுதி கொடுத்தார. அவங்க கேட்டுட்டே இருக்கிறாங்க, இவ பொறுமையோடு இறந்தார். கடைசியாக ஆண்டவர் அவருடைய கேள்விக்கு பதிலளித்தார். என்ன கருமானவர்களே, நமக்கு நெருக்கடிகள் வரும். நான் சொல்றேன் நல்லா கவனிங்க, எல்லோருக்கும் நெருக்கடிகள் வருகுதான், எல்லோருக்கும் அல்லல் வருகுதான், எல்லோருக்கும் துன்பங்கள் வருதான். ஆனால் சொல்றத கவனிங்க, எப்படி நாம் நெருக்கடிகளை அப்ரோச் பண்றோம், எப்படி பிரச்சனைகளை நாம் அணுகிறோம், எப்படி கஷ்டங்கள் துன்பங்களை நாம் ரீச் பண்ணுகிறோம், தட் இஸ் இம்பார்ட்டன் திங். அதைத்தான் தேவன் கவனிப்பார். நான் சொல்றதை கவனிங்க, நான் சொல்ற நல்லா கவனிங்க, நான் உனக்குத்தான் சொல்றேன், நல்லா கவனி, நல்லா கவனி. உன்னுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் தேவன் அறியாமல் ஒன்றும் நடவாது. டு யூ பிலீவ் இட்? தேவன் அறியாமல் உன்னுடைய வாழ்வில் என்னுடைய வாழ்வில் ஒன்றும் நடவாது. The God is in control. பயப்படாதருங்க. 2 காசுக்கு 5 அடைக்கலாம் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் ஒன்றாக உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையிலே விழாது. ஆகாயத்தில் பறக்கிற சிறு பறவைகள் கூட பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒன்றும் தரையில விழுந்து மாளாது மடியாது என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கு. அவைகளிலும் பார்க்க நாம் விசேஷித்தவர்கள் அல்லவா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா, தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள் அல்லவா, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லவா, உலக தோற்ற முதலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்லவா, தாயின் கருவளை உருவாகிறதுக்கு முதலே தேவன் நம்ம தெரிந்து கொண்டான் எழுதப்பட்டிருக்கல்லவா. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நடக்கிற சம்பவங்கள் எதுவா இருந்தாலும் தேவன் அறியாமல் தெரியாமல் புரியாமல் நம்முடைய வாழ்வில் ஒன்றும் நடவாது. God is in control. தேவன் அறிவா, பிகாஸ் ஆண்டவர் அழுகையில் இருக்கிறார். நம்முடைய வாழ்விலே நெருக்கடிகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்போது, துன்பங்கள் வரும்பொழுது எப்படி நாம் அவைகளை அணுகிறோம், அங்கேதான் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அல்லது முதிர்ச்சி இருக்குது. பார், தி ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. பிரச்சனைகளை கையாளுகிற விதம், நெருக்கடிகளை சமாளிக்கிற தன்மை, இவைகளுக்கு நமக்கு தேவை தீடிய பொறுமையாக. ஆங்கிலத்தில் பொறுமைய பேசன்ஸ் என்ற, இன்னொன்றுக்கு நீடிய பொறுமை, லாங் சஃபரிங். நமக்கு பொறுமை மட்டுமல்ல, பைபிள் சொல்றபடி நீடிய பொறுமை தேவர். யுனோவாய் கலாத்தியர் 5:22 வாசிக்கும் பொழுது ஆவியின் கனிகளிலே நீடிய பொறுமையும் ஒரு கனியாக வருது. ஆகவே பொறுமை தேவன் நமக்குள்ளே உண்டாக்க உருவாக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை பிறப்பாலே நீ அவசரப்படுகிற ஒரு சுபாவம் உள்ள மனுஷனாக இருக்கலாம், அவசரப்படுகிற ஒரு மனுஷனாக மனுஷன், ஆனால் தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தை கொண்டு நீ அமர்ந்து தேவனிடத்திலே காத்திருக்க காத்திருக்க தேவன் உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அந்த பொறுமையை இன்னும் இன்னும் அதிகமாக தர அவர் வல்லவரா. ஏனென்றால் தேவன் நம்முடைய சுபாவங்களை மாற்ற வல்லவர், தேவன் நம்முடைய சுபாவங்களை மாற்ற வல்லவர். சோ எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளை, உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். நெருக்கடிகள் வரும் பொழுது, நம்புனவர்கள் கைவிடும் பொழுது, வாழ்க்கையில திடீரென வருகிற துன்பங்கள் மத்தியிலும் ஒரு ஒரு அவவிசுவாசிகள் போல நாம பிஹேவ் பண்ணிடக்கூடாது, தேவனை அறியாதவர்கள் போல நாம நடந்துடக்கூடாது. சோ யோபுடைய வாழ்விலே அடித்த புயல் எல்லாவற்றையும் இழந்தான், பிள்ளைகளையும் இழந்தான், சொத்துக்களை இழந்தான், மனைவியும் அவனுக்கு விரோதமாக எழுந்து நின்றான். ஆனாலும் அவன் தன் வாயினாலே தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடி அவன் தன்னை காத்துக்கொண்டான். அவன் முறுமுறுக்கவில்லை, தேவனிடத்திலே பொறுமையாக இருந்தான். கர்த்தர் அவனை இரட்டிப்பாக ஆசீர்வதித்து உயர்த்தினாடு சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. ஆகவே முதலாவது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் உபத்திரவத்திலே பொறுமையாக இருக்கணும். திரும்பவும் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். உங்கள் தேவன் கட்டுப்பாட்டுக்களை எல்லாவற்றையும் வைத்திருக்கிறாரு, உங்களுக்கு விடுதலை தருவார். உங்கள் நெருக்கடிகளிலிருந்து துன்பங்களிலிருந்து தேவன் விடுதல் பெறுவார். நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது, பொறுமையோடு ஆண்டவருக்கு காத்திருக்கும் பொழுது, நீங்கள் அவரை நம்பும் போது அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி வனாந்தரத்தில் வழிகளையும் அவாந்தர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குற தேவன், இல்லாதவர்களை இருக்கிறவர்களாய் அழைக்கிற தேவன், சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் ஆச்சரியமான விதத்தில் உனக்கு ஒரு விடுதலை தரவும், உனக்கு ஒரு நன்மை செய்யவும் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்பர் ஒன், உபத்திரவத்திலே பொறுமை. நம்பர் டூ, இரண்டாவது, பேசுகிறதற்கு பொறுமை. யாக்கோபு முதலாம் அதிகாரம் 19 வசனத்தை வாசி செய்கிறபடி, யாக்கோபு எல்லாரும் பாருங்க, நான் சொல்ற வசனங்கள் பைபிள் இருக்காண்டு தயவு செய்து பாருங்க, நான் ஏதாவது பிள்ளையா சொல்லிடக்கூடாது, நீங்கள் பாருங்க. So we have to study the Bible. யாக்கோபு முதலாம் அதிகாரம் 19 வசனம்.
ஆகையால் என் பிரியமான சகோதரரே,
ஆகையால் என் பிரியமான சகோதரரே,
யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும்,
நல்லா கவனிக்க, நாம் எல்லாருக்கும் தேவையான ஒன்று, யாவரும்
கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதற்கு பொறுமையாயும்,
பொறுங்க, கேட்கிறதுக்கு தீவிரமாயும்,
பேசுகிறதற்கு
பொறுமையாயும்,
கோபிக்கிறதுக்கு தாமதமாயும்
இருக்கும். நல்லா கவனிங்க, கேட்கறதுக்கு தீவிரமாயும், பேசுறதுக்கு பொறுமையாயும், கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருங்க. இது டாக்ட்ரின் ஆஃப் தி பைபிள், இது வேதம் நமக்கு தருகிற போதனை. இட் இஸ் காட்ஸ் வேர்ட், இது தேவனுடைய வார்த்தை. வசனத்துக்கு வளைத்து கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஒருபோதும் முறிந்து போக மாட்டார்கள். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, ரெண்டாவது நாம் பேசுறதுக்கு பொறுமை, முதலாவது உபத்திரவத்திலே நம்ம பொறுமையா இருக்கணும். நம்பர் டூ, பேசுறதுக்கு கதைக்கிறதுக்கு நாம பொறுமையா இருக்கோம். தட் இஸ் விஸ்டம், அது ஞானம், அது விவேகம். மற்றவர்கள் சொல்லுறதை கவனித்து கேட்டு அதை நிதானித்து யோசித்து பதிலளிக்கிறது விஸ்டம் அல்லது விவேகம் அல்லது ஞானம். அவசரப்பட்டு கதைக்கிறவர் முடிவில் வைக்க முடியவர். நான் சொல்றத உங்களோட வாழ்க்கை நீ கொஞ்சம் அபியாசப்படுத்தி பாரு. கேட்கிறதுக்கு தீவிரமா, மற்றவர்கள் சொல்றத கொஞ்சம் கேட்கறத கொஞ்சம் டைம். சில நேரத்தில் கேட்டுட்டே இருப்பேன், அப்ப எனக்கு ஒரு நாள் ஆண்டு சொல்லுவது போல இருந்தது, இதுதான் உண்ட ஊழியம் அப்படின்னு சொல்லி. என்ன மற்றவர்கள் சொல்றதே இல்ல, மற்றவர்கள் சொல்றது அதுக்காக கண்டதையும் சொல்றது சொல்லுவாங்க, சொன்னா கேட்க ஒண்ணு முடியல. மற்றவங்க சொல்றதை கேட்கறதுக்கு எனக்கு பொறுமை, கதைக்கிறதுக்கு பொறுமை தேவையில்லை. யூ ஷுட் பி அண்டர்ஸ்டாண்ட் தட் டூ, கதைக்கிறதுக்கு பொறுமை தேவையில்லை, டக் டக் டக்னு கதைப்போம். ஆனா கேட்கறதுக்கு என்ன தேவை இருக்குது? பொறுமை. அடுத்தவர்கள் சொல்றத கவனித்து கேட்கறதுக்கு என்ன தேவையா இருக்குது? பொறுமையா இருக்கு, பொறுமை தேவை. சில நேரங்களில் மற்றவங்க சொல்றத நாம மூவி கதைப்போம், அவசரப்பட்டு கதைப்போம், அடுத்தவங்க சொல்ல வாரதை இடையில நிறுத்துற அளவுக்கு நாம அவசரப்பட்டு குறுக்கிடும். அல்லது யாராவது ஒருவர் கதைச்சு கொண்டிருக்கும் பொழுது இடையில குறுக்கிடும், இன்டரப்ட் பண்ணுவோம், குறுக்கிடும். ஆனா வேதம் என்ன சொல்றது, பேசுறதுக்கு பொறுமையாக இருக்கு. நீ சொல்ல போற காரியம் சரிதான், ஆனா சொல்ல வேண்டிய விதத்தில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணப்பா. நீ சொல்ல போற காரியம் தேவையானதுதான், அதை சரியான நேரத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணப்பா. தட் இஸ் விஸ்டம், தட் இஸ் காட்ஸ் விஸ்டம். அதுதான் பைபிள் நமக்கு போதிக்கு. அடுத்தவர்கள் சொல்ற விதத்தை, சொல்லுற காரியங்களை அமைதியாக ஆறுதலாக கேட்டு அவர்களுக்கு மறு உத்தரவு சொல்லுவதற்கு ஏற்ற பொறுமை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவசியம் தேவையாக இருக்கு. வாழ்க்கையில் அவசரப்பட்டவர்களாக மாறிடக்கூடாது, அவசரப்பட்டு காரியங்களை கெடுத்துடக்கூடாது, வாழ்க்கைகளை பாதிப்பு கொண்டுதரக்கூடாது, பொறுமையாக இருக்கிறது நல்லது. சோ மற்றவர்கள் பேசுவதற்கு நாம் இடம் கொடுத்து, மற்றவர்கள் சொல்றதுக்கு நாம் இடம் கொடுத்து, நாம் அமைதியாக இருந்து அவர்கள் சொல்றதை கேட்டு நாம் மறு உத்தரவு சொல்லுமாக இருந்தால் அது நமக்கு மிகவும் நன்மையாக இருக்கும். அல்லது நாம் அவசரப்பட்டு நாம் கதைப்போமாக இருந்தால் அது நமக்கு விட்கத்தை கொண்டு வரும். காரியத்தை கேட்கும் முன் மறு உத்தரவு சொல்வது வெட்கத்தையும் புத்தீனமும் வெட்கவுமாக இருக்கும் என்று நீதிமொழி சொல்லும். காரியத்தை கேட்கும் முன் மறு உத்தரவு சொல்வது புத்தீனமும் வெட்கவுமாக இருக்கும் என்று நீதிமொழி சொல்லும். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் சொல்லப்படுகிற காரியங்களை கொஞ்சம் கவனித்து கேட்டு அதை நாம் நிதானித்து நாம் மற்றவர்களுக்கு மறு உத்தரவு சொல்வது அது மிகவும் நன்மையும் அது நமக்கு ஏற்றதுமாக இருக்கும். ஆகவே பேசுவதற்கு நாம பொறுமையாக நாம எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்கோம். பேசுறதுக்கு வேகமாக இருப்போம், கேட்கறதுக்கு பொறுமையா இருக்க மாட்டோம். முதலாவது உபத்திரவத்துல பொறுமை, ரெண்டாவது பேசுறதுல பொறுமை, மூணாவது கேட்கிறதுக்கு பொறுமை. அப்போ சில 24 சீக்கிரம் படிங்க நேரம். அப்போ சில 24 முதல் 4 அப்போ சில 24:4 அப்போ சில 26:3 ரெண்டே படி. அப்போ சில 24:4 படி படி.
உண்மை நான் அநேக வார்த்தைகளினாலே அலட்டாதபடிக்கு நாங்கள் சுருக்கமாய் சொல்வதை நீர் பொறுமையாய் கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன்.
சொல்றத கொஞ்சம் பொறுமையாக கேட்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் என்ன செய்யறாரு, ரிக்வெஸ்ட் பண்றாரு. நான் சொல்ல போறத பொறுமையாய் கேட்க சொல்லி என்ன சொல்றாரு, ரிக்வெஸ்ட் பண்றாரு. 26:3 ரைட். அப்போ 26:3 படி.
விசேஷமாய் நீ யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவனானதால் அப்படி எண்ணுகிறேன், ஆகையால் நான் சொல்வதை பொறுமையோட கேட்கும்படியும்
சொல்றதை பொறுமையோடு கேட்கும்படி அங்கும் ராஜா கிடத்தில ரிக்வெஸ்ட் பண்ற. சோ கேட்கிறதுக்கு பொறுமை மிக மிக அவசியம். ஆனால் இது ஜனங்கள் மத்தியிலே குறைந்து காணப்படுறது, அது தேவ பிள்ளைகளுக்குள்ளே இது காணப்படுறது வேதனை. ஆகவேதான் எப்ப முடியுமென்று மணி கூட பார்ப்போம், மணி கூட பார்க்காட்டாலும் மனதுல யோசிப்போம், கெதியா முடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு. நீங்க அப்படி நினைப்பீங்க, நான் நம்பல. ஆண்டோட நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கெதியா முடிச்சா நல்லா இருக்குமே, ஏன் தெரியுமா, கேட்கறதுக்கு பொறுமை இல்லை. சோ அப்ப நமக்கு ஒரு காரியம் தெளிவாக தெரியும், என்ன தெரியுமா, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கும் நமக்கு ஒரு நல்ல பொறுமை தேவையா இருக்குது. நம்முடைய ஆவியை அமர பண்ணி அமரிக்கையாக உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை கருத்தாய் கவனமாய் கேட்கிறதற்கு நமக்கு ஒரு பக்குவம், நமக்கு ஒரு பொறுமை அவசியமாக தேவைப்படுறது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனிங்கள், பே யுவர் டோட்டல் அட்டென்ஷன் டு தி வேர்ட் ஆஃப் காட், அக்செப்ட் தி வேர்ட் ஆஸ் தி வேர்ட் ஆஃப் காட். நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனமா இருங்க என்று இயேசு கிறிஸ்து தன் அப்போஸ்தலருக்கு அவ்வப்போது சொல்லிக் கொள்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு பொறுமை இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ராஜாக்களுக்கு முன்பாக நின்று தேவனுடைய வசனத்தை பேசுவதற்கு முதல் அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, நான் சொல்ல போறதை பொறுமையோடு கேட்க சொல்லி அவர் ரிக்வெஸ்ட் பண்ணார். சூப்பர். நானும் உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றேன், நான் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாக உங்களுடைய உள்ளத்திலே கேட்க வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்திலே உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்றேன். So don't try to reject the word of God.
தேவனுடைய வசனத்தை நெக்லேட் பண்ணாத, ஆண்டவருடைய வார்த்தைகளை அலட்சியம் பண்ணாத, அதனுடைய வாழ்க்கைக்கு ஆபத்து. தேவன் பேசும்போது நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தினால் முடிவு பயங்கரமாக இருக்கும். எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கருத்தாய் கேட்பதற்கு நமக்கு ஒரு பொறுமை அவசியமாக இருக்குது. உலகத்துல பாருங்க, தேவையில்லாத காரியங்களில் அந்த காரியங்களை இந்த காரியங்களை கதைக்கிறதுக்கு மனுஷன் இந்த டிவியில சில ஷோவுகளை பார்க்கும் பொழுது அவர்கள் உட்கார்ந்த மனுத்தியால கணக்காக பேசிட்டே இருக்கு. அவங்க இருந்து அமர்ந்து அவங்க இருக்கிற அழக அவங்க நாம அவங்களுக்கு இருந்து சில ஒழுங்குகளை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் தான். ஒரே இடத்துல இருப்பாங்க, ஒழுங்காக இருப்பாங்க, ஒருவர் பின் ஒருவர் பேசுவாங்க, ஒருவர் பேசுறத மற்றவங்க கவனித்து கேட்பாங்க, கதைக்கிறத கேட்டு பதிலளிக்கிற இப்படிப்பட்ட காரியங்களை நாம் இந்த தேசத்துல கவனிக்க கூடியதாக இருக்கு. சோ எனக்கு அருமையான நல்லவர்களை நாம் எடுத்துக்கொண்டது தவறில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு நமக்கு பொறுமை அவசியமாக இருக்குது. ஆகவே கர்த்தருடைய சமூகத்துல நாம் வரும்பொழுது அவசரப்படக்கூடாது. செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் முதலே நாம செஞ்சிடணும், அல்லது வீட்டை போன பின்பாடு அவைகளை நாம பார்க்கணும். ஆகவே எனக்கு அன்பான தெரிவித்த பிள்ளைகளே, அப்படி இல்லாவிட்டால் தேவனுடைய வசனம் நமக்குள்ளே தங்காது, தேவனுடைய வசனம் நமக்குள்ளே செயல்படாது. ஏன்னா நம்முடைய மைண்ட் வேற எங்கேயோ அலை மோதி கொண்டிருக்கும். ஆகவே தேவனுடைய வார்த்தையை நாம கேட்கிறோம், ஆனா அவைகள் நம்முடைய வாழ்விலே உள்ளுக்கு போகுது, ஆவிக்குள்ள நம்முடைய ஆத்மாவில பிரவேசிக்குது. தேவனுடைய வசனம் என்ன நாம சரியாக கேட்காதபடி, ஆனா தேவனுடைய வார்த்தையை நாம் கருத்தை நாம் கேட்கும் பொழுது அவைகள் நம்முடைய இருதயத்தில் விழுந்து விதைக்கிற உண்மையிலும் ஏ சொல்றாரு, அவர்கள் நன்மையோடும் பொறுமையோடும் அதை காத்து என்ன செய்வார்கள், பலன் கொடுக்கிறார். யாரு? நல்ல நிலத்துல விழுந்த விதவைகளுக்கு ஒப்பானவர்கள் பொறுமையோடு தேவனுடைய வசனத்தை தங்கள் இதயத்துல காத்து அவர்கள் பலன் கொடுக்கிறாங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து விதைக்கிற உண்மையிலும் இந்த காரியத்தை குறிப்பிடுறது நம்ம பார்க்கக்கூடியது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்றது நன்றாய் கவனிங்க, பொறுமை நம்முடைய வாழ்விலே மிக மிக அவசியம். நான் வேகமாக போகிறேன், என்ற நேரம் போறபடியா. சோ பேச கேட்கிறதுக்கு பொறுமை போகணும். சோ உபத்திரவத்துல பொறுமை, பேசுகிறதுக்கு பொறுமை, மூணாவது கேட்கிறதுக்கு பொறுமை, நம்பர் 4. அடுத்து என்னவாக இருக்கும் அதான, அடுத்து பொறுமை. நாம் ஜெபத்திலே நமக்கு மிக பொறுமை வேண்டும். எங்க இருந்து நான் இதை பில்டப் பண்றேன் படிங்க, 40வது சங்கீதம் 1வது வசனம் படிங்க, 40வது சங்கீதம் 40 முதலாவது படிங்க.
கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார்.
திரும்ப படிங்க,
கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன்.
எல்லாரும் படிங்க, தயவு செய்து. நல்ல அருமையான ஒரு தேவனுடைய வசனம். சரி, கர்த்தருக்காய்
பொறுமையுடன்
அதுக்காக காத்திருந்தாராம், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன்.
அவர் என்னிடமாய் சார்ந்து,
அவர் என்னிடமாய் சார்ந்து
என் கூப்பிடுதலை கேட்டார்,
என் கூப்பிடுதலை கேட்டார். நான் கர்த்தருக்காக பொறுமையாக காத்திருந்தபடியால் அவர் என் ஜெபத்தை கேட்டார். எப்படி இருக்குது சங்கீதக்கார அனுபவம்? ஆகவே அடுத்த காரியம் என்னவென்றால், நம்முடைய ஜெபத்திலே நமக்கு பொறுமை மிக மிக அவசியம். ஏன் தெரியுமா? நமக்குள்ள என்னது, இப்ப செய்யணும், எனக்கு இப்ப நடக்கணும், இப்ப வேணும், இப்ப செய்யணும், இப்ப வரணும், இப்ப தரணும், இப்ப நடக்கணும், இப்ப இப்ப அவசரம். இப்ப நாம் கேட்கிற காரியங்கள் தேவ சித்தமாக இருந்தாலும் அவைகளை தேவன் நமக்கு தருவதற்கு ஒரு சமயம் இருக்குது, ஒரு காலம் இருக்குது. வாட் தி பைபிள் சேஸ், எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. தேர்ஸ் எ டைம் ஃபார் எவ்ரிதிங். கர்த்தர் அதனதன் காலத்திலே அவைகளை நேர்த்தியாக செய்யிருக்கிறார் என்று பைபிள் சொல்லுது இல்லையா? அப்ப எந்த நேரத்தில் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறவர் அவர்தான். ஆகவே நம்முடைய வாழ்விலே நீங்களும் நானும், ஒருவேளை நான் உனக்கு தீர்க்கமா சொல்றேன், நீ கேட்கிற காரியம் உனக்கு தேவை என்பதை தேவன் அறிவார். ஆனால் தேவன் அதை உனக்கு கிராண்ட், அதை உனக்கு ஆண்டவர் தரும் வரைக்கும் நீ அதை பொறுமையோடு காத்திரு, அவசரப்படாது. ஆண்டவரை போய் அவசரப்படுத்தாது, அது நல்லதில்லை. ஆண்டவரை போய் அவசரப்படுத்தக்கூடாது. தேவன் நம்முடைய வாழ்வில் தேவனாக இருக்கட்டும். ஓஹோ, நான் நெருக்கப்படுகிறேன், ஆகவேதான் தான் நெருக்கப்படுகிறேன் நினைத்து தான் சவுல் சாமுவேல் செய்கிற வேலையை செய்தான், ஆண்டவர் விசனப்பட்டான் சொல்லி பார்க்க. நாம் மற்றவர்களால் நெருக்கப்படுறதால ஆண்டவருப்பை நாம் நெருக்கக்கூடாது. தேவன் நம்முடைய வாழ்வில சுதந்திரமாக செயல்படட்டும். அடுத்த மனுஷன் அல்ல, தேவன் நம்முடைய வாழ்வில சுதந்திரமாக செயல்படட்டும். கிவ் த ரூம். கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சார்ந்து. அப்படியானால் தேவனுக்கென்று பொறுமையோடு காத்திருக்கிறவர்கள் பட்சமாக தேவன் செயல்படுகிறார் என்பது எவ்வளவு பெரிய வெளிச்சம் பாரு. ஜெபத்திலே நாம என்ன கோபிச்சு கொள்ளாதீங்க, சில நேரத்தில் சில ஜெபத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இருக்கு. அந்த அனோதிங்கள அந்த அபிஷேகத்துல நாம வார்த்தைகளை அள்ளி போடுவோம், ஆனால் பின்னுக்கு நம்முடைய வாழ்க்கையில அவைகளை கை கொள்ளது. இதுதான் எனக்கு இருக்கிற பயம். தேவனுக்கு முன்பாக கிடைக்க நான் போதிக்கிறவர்களை என் வாழ்க்கையில நான் கை கொள்ளணும். ஆகவேதான் உங்களில் அநேகர் போதகராகாதிருங்கள். So we have to follow Christ. இயேசு போதிச்சாரு, சாதிச்சாரு, அவர் சாதிச்சாரு, போதிச்சாரு. அவர் எதையெல்லாம் வாழ்ந்தாரோ அதையெல்லாம் போதிச்சாரு. அவர் எதையெல்லாம் போதிச்சாரோ அதையெல்லாம் வாழ்ந்தார். அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் இடையில வித்தியாசம் இருக்கல. ஆனால் பரிசேரும் வேதத்தை போதித்தாங்க, ஆனால் அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் இடையில பெரிய வித்தியாசம், வேறுபாடு காணப்பட்டது. ஆகவே மத்தேயு 21 அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், அவர் சொல்றதுபடி செய்யுங்கள், ஆனால் அவர்கள் செய்கிறபடியோ செய்யாதீர்கள். அவங்க தேவனுடைய வார்த்தை தான் சொல்லுறார்கள், அவர் சொல்றதை செய்யுங்க, ஆனா அவர்கள் நடக்கிற விதமாக நீங்க நடவாதி, அவங்களோட வாழ்க்கையை பின்பற்றாதீங்க. இவைகளைத்தான் ஆண்டவர் மாய்மாலக்காரன் சொல்லி தன் ஊழியத்தின் கடைசி பகுதியிலே அவர்களுடைய முகத்திரைகளை கழித்தான்னு சொல்லி பார்க்கிறோம். 23 8 தடவைகள் அவர்களை பார்த்து டைரக்டாக உங்களுக்கு ஐயோ என்ற வார்த்தையை இயேசு பயன்படுத்த சொல்லிப்பாரு. கருபான தேவனுடைய பிள்ளைகளை ஜெபத்துல நம்ம பொறுமையாக இருக்கணும். இது ஜெபிக்கிறார், உன் ஜெபத்தை தேவன் கேட்கிறார். ஏற்ற காலத்துல ஏற்ற சமயத்துல தேவனுடைய கரம் செயல்படும். தேவனை அவசரப்படுத்தாத, இப்ப எனக்கு தரணும், இன்றைக்கு செய்யணும், இப்படி நடக்கணும், இப்ப நடக்கணும், அப்ப நடக்கும், இப்படி எல்லாம் நாம ஆண்டவரை போய் அவசரப்படுத்தி கொண்டு இருக்க கூடாது. தேவன் தேவனாக இருக்கிறார், எதை எப்போ செய்யணும் அவர் அறிவாரு. உட வாழ்வில எது நலமானது, எது நன்மையானது, எது தேவையானது அவர் அறிவார் தரு இல்லையா? அவர் உன் பரம தவப்பன் இல்லையா? அப்பத்தை கேட்ட கல்ல தருவார், மீனை கேட்டா பாம்பு தருவார். தேவன் தேவனாகவே இருக்கிறார். அவருடைய கரம் உங்களோட வாழ்வில செயல்படுறதுக்கு நாம் பொறுமையாக இருக்கணும். 12 சீக்கிரம் படிக்கிற 12 வசனம்
ஆகையால் மேகம் போன்ற
இத்தனை திரளான சாட்சியம் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க,
பாவமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும்
முடிக்கிறவருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி
நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு கடவுள்.
அதுதான் முக்கியம், நமக்கு நியமிக்கப்பட்ட
ஓட்டத்தில்,
which has appointed by God already. நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே என்ன எப்படி ஓடெடுக்கும்? பொறுமையோடு. ஹலோ, ஓடுற எல்லாருக்கும் சொல்ற என்னையும் சேர்த்துதான், நாம எப்படி ஓடணுமா? பொறுமையோடு ஓடணும். சோ நம்பர் 5, விசுவாசத்துல பொறுமை. இதை குறித்து பழையற்பாட்டில் நம்ம பார்க்கும் போது பல படிப்பினைகளை நம்ம பார்க்கிறோம். உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இவ்வளவு திரளாக இருக்கும். ஆண்டவர் வாக்கு பண்ணி ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆனால் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற கிட்டத்தட்ட 25 அவன் பொறுமையோடு காத்திருக்க வேண்டியிருந்தது. 25 ஆகுது, கால் நூற்றாண்டாகுது, தேவன் சொன்ன வாக்கு தத்துவம் இன்னும் நிறைவேற இல்லை. பிள்ளை பெறக்கூடிய சரத்துல பலம் இல்லை, மனைவியும் கிழவி ஆயிட்டார், அவரும் அவனும் கிழவன் ஆயிட்ட, பிள்ளை பெறக்கூடிய சூழ்நிலை இல்ல, சாத்தியம் இல்ல. அப்படி இருந்தும் தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தை அவன் விசுவாசித்து என்ன செய்தானா? பொறுமையோடு காத்திருந்தான். தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார் விசுவாசிக்கிறேன். ஆகவே நான் பொறுமையோடு காத்திருக்கேன். ஒருவேளை உலகம் சொல்ல, இனிமேல் உனக்கு உனக்கு இத்தனை வயசா போச்சு, கிழவியா போயிட்ட, கிழவனா போயிட்ட, உனக்கு ஒரு சந்ததியா என்றெல்லாம் உலகம் ஒருவேளை அவங்களை பார்த்து பரிகசித்திருக்கல. ஆனால் ஆபிரகாம் தேவனை அறிவான், தேவனும் ஆபிரகாமை அறிவாரு. ஆகவே ஆபிரகாம் தேவன் தனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று அவன் விசுவாசித்தபடியால் அவன் பொறுமையோடு தேவன் ஈசாக்கை கொடுப்பான்னு சொல்லி அவன் பொறுமையோடு காத்திருந்தான் சொன்ன பார்க்க. எனக்கு அருமையான தேவட பிள்ளைகளே, தேவன் உனக்கு ஒன்று வாக்கு பண்ணியிருந்தால், தேவன் உனக்கென்று ஒரு தீக்க தரிசனமாக சொல்ற நல்லா கவனிங்க, தேவன் உனக்கென்று ஒரு காரியத்தை தீக்க தரிசனமாக திட்டமாக சொல்லியிருந்தாலும் நீ அதை விசுவாசித்தால் பொறுமையோடு அதை நிறைவேற நீ காத்திருக்கணும். இட் மே பி இட் டேக்ஸ் டைம், ஒருவேளை அது காலம் எடுக்கலாம். பட் தேவன் தன்னுடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிறதை நாம் அறிய முடியாது, அறிய முடியாது. அவன் உங்களுக்கு அன்பை சொல்றேன், விசுவாசத்திலே பொறுமையோடு காத்திருக்கணும். சிலருக்கு விசுவாசம் இருக்குது ஆனா பொறுமைதான் இல்லை. ரெண்டும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும், ரெண்டும் ஒன்றை ஒன்று கூடிக்கொள்ளும். எது? பொறுமையும் விசுவாசம். சோ தேவன் இன்னும் பிள்ளையை கொடுக்கலதான், ஆனா தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று அவர் நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருந்தான். அந்த பொறுமைக்கு கிடைத்த வரிசு, அவன் விசுவாசத்தை கிடைத்த வரிசு ஈசாக்கு என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த கருமானவர்களே, இது தேவன் செய்த காரியம். இன்றைக்கும் அந்த தேவன் உயிரோடு இருக்கிறாரு, இன்றைக்கும் அந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஆபிரகாமன் தொழுது கொண்ட தேவனைத்தான் நாம் தொழுகிறோம். அது மாத்திரமில்லை, நாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். சோ ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாம் செய்த கிரியைகளை நாமும் செய்வோம் என்று சொல்லி இயேசு சொல்றாரு. அவை ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும், ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த பொறுமை நமக்குள்ளே இருக்கட்டும். தேவன் அதை கிருபையா தருவாராக. ஆண்டவரத்தில் அதுக்காக நாம் காத்திருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அதை நமக்கு தரும் வல்லவராக. ஆகவே விசுவாசத்திலே தேவனுடைய பிள்ளைகள் பொறுமையாக இருக்க, நீங்கள் கேட்ட காரியம், நீங்கள் உங்கள் ஜெபத்திலே தேவனுக்கு முன்பாக வைத்திருக்கிற காரியங்கள், அது குடும்பத்தை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, தொழிலை குறித்தோ, எதிர்காலத்தை குறித்தோ, வட்டவர் எனத்தையும் அது எல்லாம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே குறித்த காலத்தில் நிறைவேற்றும் வரைக்கும் பொறுமையோடு காத்து பேச போகட்டும். நம்பர் சிக்ஸ் படிங்க, ஒன்று பேதர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம். ஒன்று பேதர் சீக்கிரம் பார்க்க, ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம். எஸ்
ஏற்ற காலத்திலே தேவன் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்
அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்திலே தேவன் உயர்த்தும்படி பொறுமையோடு இருக்க. அது என்ன ஏற்ற காலம்? அதுதான் தகுதியான நேரம். நான் முதல் சொன்னேன், எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்பதை தேவனே அறிவார். நம்முடைய நிதானிப்புகள் தவறி போகலாம், நம்முடைய நிதானிப்புகள் பிழைத்து போகலாம், ஆனால் தேவனுடைய நிதானங்கள் ஒருபோதும் தவறாகாது. ஆகவே தேவன் நம்மை ஏற்ற காலத்தில் உயர்த்தும் வரைக்கும் நவீனசோன் அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருக்கணும். உன்னுடைய ஊழியத்தை குறித்து, உன்னுடைய அழைப்பை குறித்து, நீ செய்ய வேண்டியதை குறித்து ஏற்கனவே தேவன் உனக்கு சொல்லி இருக்கிறார். ஆனால் தேவன் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவதற்கு ஒரு காலம் இருக்குது, ஒரு நேரம் இருக்குது. அதுவரைக்கும் ஆண்டவரிடத்தில் நீ பொறுமையாக இருக்கணும், அதுவரைக்கும் தேவனிடத்தில் நீ காத்திருக்கணும். அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாது, மாறாது, மாறாது. அது ஒருபோதும் மாறாது, அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாது. ஆனால் தேவன் என்னை அழைத்த அழைப்பிலே ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற நான் பொறுமையோடு காத்திருக்கணும். அவசரப்பட்டு முந்தி காரியங்களை உடைச்சிடக்கூடாது. சோ மோசே மறிக்கும் வரைக்கும் யோசுவா காத்திருக்கு தான் வேணும். அவன் அவசரப்பட்டு தனக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்து தேவனுக்கு விரோதமாக எழும்பி அவன் ஒரு கலகத்தை உண்டு பண்ணக்கூடாது. சோ அவன் பொறுத்திருந்தான், அவன் காத்திருந்தான். தேவனுடைய அழைப்பு இருந்தது, தேவனுடைய அபிஷேகம் அவன் மேலே இருந்தது, தேவனுடைய கிருபை இருந்தது. ஆனால் மோசே மறிக்கும் வரைக்கும் யோசுவா காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆகவே ஏற்ற காலத்திலே உயர்த்து வரைக்கும் பலத்த கரத்திலே யோசேப் தேவனுடைய பரிசு எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக வந்தான், நாம் எல்லோரும் அறிவோமே. ஆனால் அதுவரைக்கும் அவன் பொறுக்க, தேவன் அந்த ஏற்ற காலத்தில் அவன் உயர்த்தும் வரைக்கும் அவன் பொறுமையாக இருக்க முடிந்தது. அவன் தேவனுக்கு முன்பாக நிரபராதியாக இருந்தான், தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருந்தான், பரிசுத்தமாக வாழ்ந்தான். ஆனாலும் அவருடைய வாழ்விலே எத்தனை பாடுகள், எத்தனை நெருக்கடிகள், சகோதரர்களாலும் தள்ளப்பட்டார், குடும்பத்தாலும் ஒதுக்கப்பட்டார். ஆனாலும் தேவனுக்கு விரோதமாக யோசிப்பு எங்கும் முறுமுறுத்ததாக நீங்க பார்க்கவே முடியாது. அது மாத்திரமல்ல, தன்னை இத்தனை வேதனைப்படுத்தின, உபத்திரப்படுத்தின தங்கள் தன் சகோதரருக்கு விரோதமாக அவன் முறுமுறுத்ததை பார்க்கவே முடியாது. ரெண்டும் நமக்கு தேவையானது. தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்க கூடாது, மற்ற நம்முடைய சகோதரர்களுக்கு விரோதமாக முறுமுறுக்க கூடாது. இதை யோசேப்புடைய வாழ்விலே தெளிவாக, அழகாக, ஆழமாக நம்ம கற்றுக்கொள்ள முடியும். மறித்தும் பேசிக் கொண்டிருக்கிற பாபிடித எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பாடுபட்டான் தான். சிறைச்சாலையில் இருந்து டைரக்டாக பார்வையோட அரண்மனைக்கு போனான். சிறைச்சாலையிலிருந்து அரசால பிறந்தவர்களும் உண்டு என்று வேதத்தில் வாசிக்கும். அதுபோல சிறைச்சாலையிலிருந்து டைரக்டாக பார்வோண்ட அரண்மனைக்கு. இப்ப உபத்திரவ காலம் முடிந்தது, தேவனுடைய நேரம் வந்தது, தேவனுடைய சித்தம் நிறைவேற காலம் வந்தது. இப்பொழுது யோசேப்பு அனைத்து ஜனங்களும் காணத்தக்கதாக மிகப்பெரிய ஒரு பதவியிலே அவர் உயர்த்தப்படுறார். தேவனுடைய கரத்துக்களை அவர் அடங்கியிருந்தார். உபத்திரவங்கள் வந்ததுதான், சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டான் தான், வேதனைப்பட்டான் தான். ஆனாலும் அவன் தேவனுடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருந்தபடியால் ஏற்ற காலத்தில் தேவன் அவனை உயர்த்தினான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். தாவீது ஆடுகளுக்கு பின்னாக அலைந்து அவனை அழைத்து அரசனாக அபிஷேகம் பண்ணார். அந்த அபிஷேகம் அவன் மேல வந்ததில் இருந்து அலைச்சல். கர்த்தர் அவனை அரசனாக அபிஷேகம் பண்ணில இருந்து அவனுடைய வாழ்க்கையில அலைச்சலும் உளைச்சல் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுறான். அந்த நீ அபிஷேகம் பண்ணிடு, நான் இப்படி அலைந்து திருறே, உயிரை கையில பிடிச்சிட்டு நான் ஆண்டவரை குற்றம் இல்லாதவன், அவனுடைய கையில குற்றம் இல்லை, தேவனுக்கு முன்பாக நிரபராதி, உண்மையாக வாழ்ந்தான். ஆனாலும் தேவனுக்கு முன்பாக என்ன செய்ய, அலைஞ்சு காடுகளிலும் மேடுகளிலும் மலைகளிலும் உயிரை கையில பிடிச்சு அலைஞ்சு திடுறான் பார். யாரு? தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அது மாத்திரமல்ல, தேவனால ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட. ஆனாலும் குறித்த காலம் வரைக்கும், ஏற்ற காலம், தேவன் நியமித்த காலம் வரைக்கும் அவன் பொறுத்திருக்க முடியல. சவுலுக்கு விரோதமாக ஒரு கூட்டத்தை அவன் எழுப்பல, சவுலுக்கு விரோதமாக அவன் காரியங்களை நடத்த இல்லை, பொறுமையோடு காத்திருந்தான். நேரம் வந்தது, தேவனே அவனை ராஜாவாக உயர்த்தின. பிற்பாடு என்ன சொல்லுவார் தெரியுமோ? நீங்க பிற்பாடு வந்த ராஜாக்களுக்கெல்லாம் ஆண்டு என்ன சொன்ன தெரியுமோ? நீங்கள் என் தாசனாகிய தாவீது நடந்தது போல நடக்க இல்லை. இப்ப பின்னுக்கு வந்த எல்லா ராஜாக்களுக்கும் முன்மாதிரியாக வைக்கத்தக்க அளவுக்கு தாவீதை ஆண்டவர் வனாந்தரத்திலையும் காடுகளிலும் வச்சு பக்குவப்படுத்தினார் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏற்ற காலம் வரைக்கும் அவன் உபத்திரவங்களினால பூரணப்படுத்தப்பட்டான் சொல்லி பார்க்கிறோம். வேதனைகளினாலே அவன் பூரணப்படுத்தப்பட்டான் சொல்லி நான் பார்க்கிறேன். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம், உனக்கும் ஒரு ஏற்ற காலம் உண்டு, உனக்கும் ஒரு ஏற்ற நேரம் உண்டு. உன்னுடைய வாழ்விலே தேவன் செய்ய வேண்டிய நன்மைக்கு ஒரு காலம் உண்டு. உன்னை உயர்த்துறதுக்கு தேவனுக்கு ஒரு நேரம் உண்டு. உன்னுடைய வாழ்விலே தேவன் சொன்னதை நிறைவேற்ற ஒரு நேரம் உண்டு. ஆகவே அதுவரைக்கும் பொறுமையோடு காத்திரு, தேவனத்தில் நம்பிக்கையாரு, ஆண்டவருக்கு காத்திரு. ஒருபோது நீ வெட்கப்பட்டு போகமாட்டேன். தேவனுக்கு பொறுமையோடு காத்திருந்து வெட்கப்பட்டு போற ஒருத்தருமே இல்லையே. ஆகவே பொறுமையோடு காத்திருப்போம். கர்த்தருடைய கரம் பலத்து கிரிகளை செய்வதா. நம்பர் 6, கவனிங்க, அடுத்தவர்களை குறித்து கருத்து சொல்லுவதில் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படு. ஐ சே இட் அகைன், மற்றவர்களை குறித்து கருத்து சொல்வதில், அபிப்பிராயம் சொல்வதில் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்படு. ஏனெனில் கடந்த காலத்தில் மற்றவர்களை குறித்து நீ சொன்ன அபிப்பிராயம், மற்றவர்களை குறித்து நீ சொன்ன கருத்துகள் எத்தனை தவறாக இருந்திருக்கு. நீ மற்றவர்களை குறித்து நிதானித்த நிதானம் பிழைத்திருக்கு அல்லவா? அவசரப்பட்டு மற்றவர்களை குறித்த கருத்துகளையும் அபிப்பிராயங்களையும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. மற்றவர்களை குறித்த அபிப்பிராயங்களை சொல்லுவதற்கு முன்பாக பொறுமையோடு இருந்து யோசித்து நிதானித்து அவசரப்படாமல் கதைக்கிறது நல்லது. அவசரப்பட்டு மற்றவர்களை குறித்து கதைத்து மற்றவருடைய இருதயங்களை உடைக்காம இருக்கிறது நல்லது. அவசரப்பட்டு முண்டியடித்து கதைத்து மற்றவர்களுடைய ஆவியை உடைக்காமல் இருக்கிறது நல்லது. அவசரப்பட்டு தெரியாத காரியங்களை தெரிந்தது போல கதைக்காமல் இருக்கிறது நல்லது. அவசரப்பட்டு அடுத்தவர் காரியங்களில் தலையிட்டு அடுத்தவர்களுடைய குடும்பங்களிலே பிரச்சனைகளை உண்டு பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நான் சொல்றதை சிந்திங்க, நிதானிங்க, கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. நாம் அவசரப்பட்டு கதைக்கிற கதைகளாலே ஏற்படுற விளைவுகள், ஏற்படுகிற பாதிப்புகள், இழப்புகள், சில நேரங்களில் அவைகளை ஈடு செய்ய முடியாமல் போகிறது. தேவன பிள்ளைகளே, நாம் தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம். அடுத்தவர்களை குறித்து நான் கதைக்கிற கதைகள், கருத்துகள், அபிப்பிராயங்கள், கொஞ்சம் நில்லு, கொஞ்சம் யோசி, கொஞ்சம் நிதானி, பொறுமையோடு செயல்பட்டு கத்தோட லாபத்தில் உனக்கு நான் புத்தி சொல்றேன். கடைசியாக, ரட்சிக்கப்படாத கடவர்களை உடைய சகோதரிகள் தங்கள் புருஷனுக்கு அடுத்த காரியத்தில் நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி கத்தோட லாபத்தில் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு வசனம் வாசிங்க, நீதிமொழிகள் 25:15 வசனம் நினைக்கிறேன், படிங்க, சீக்கிரப்படுகிற அப்படி. நீதிமொழிகள்
25:15
பொறுமையினால்
சம்மதிக்க பண்ணலாம்.
அப்படி பாருங்க, கூட பைபிள் இருக்கும், நீடிய பொறுமையினால் பிறவுவை கூட சம்மதிக்க பண்ணலாமே. ஆகவே உங்கள் புருஷனை சம்மதிக்க பண்றது கடினமானதல்ல. சோ, மனம் திரும்பாத கணவர்கள், ரட்சிக்கப்படாத புருஷர்கள் தேவனுக்கு தங்களை ஒப்புக்கொடுக்காத கனவுகளோடு சகோதரிகள் மனவுமார் வாழிறது கடினமானது ஒன்றுதான். சில வேளையிலே வாழ்க்கை குடும்பம் நரகம் போல காட்சியடிக்கிறது உண்மைதான். இப்படி நான் சொல்லும் பொழுது ஒரு போல இங்க நினைக்கலாம், உள்ளத்துல என்ன எவ்வளவு காலத்துக்கு தான் நான் போறக்கிறதுன்னு சொல்றேன். உண்மைதான், தேவன் உங்கள் வாழ்விலே செயல்படும் வரைக்கும், தேவனுடைய கரம் உங்கள் புருஷனுடைய வாழ்விலே செயல்படும் வரைக்கும் எப்பொறுமையோடு காத்திருக்கும்படி கர்த்தருடைய நாமத்தில் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் பேசினாலும் அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களாக இருக்கப்படியாது. அவர்கள் பேச்சை தேவனுக்கிட்ட நீங்கள் பொறுத்துக்கொள்ள, உங்களை புரியாமல் அவர்கள் கரடுமுரடாக நடத்தினாலும் கர்த்தருடைய நாமத்திலே பொறுமையோடு நடந்து கொள்ளுங்கள். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார். ஏற்ற காலத்திலே ஆண்டவர் மாற்றங்களை கொண்டு வருவார். எந்த மனுஷனை மாற்ற தேவனாலே முடியும்? கடின இருதயங்களை உடைக்க வல்லவர். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே உலகத்தவர்கள் போல நீங்களும் நடந்துடாதபடி, ரட்சிக்கப்படாத போல நீங்களும் பிஹேவ் பண்ணிடாதபடி, கர்த்தர் மேலே நம்பிக்கை அறிந்து பொறுமையோடு உங்க கடவுள் மார்க்காய் தயவு செய்து காத்திருங்க. அவருடைய மனம் திரும்புதல் நாள், அவருடைய ரட்சிப்பின் நாளுக்காய் பொறுமையோடு காத்திருங்க. அவருடைய அர்ப்பணிப்பின் நாளுக்காக பொறுமையோடு காத்திருங்க. உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் வீணாய் போகாது. சங்கீதக்காரர் சொல்வது போல, கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சார்ந்து என் கூக்குரலை கேட்டனர் போல. உங்கள் வேதனைகளை ஆண்டவர் அறிவார். நீங்கள் போகிற கடினமான சூழ்நிலையும் அவர் அறிவார். தேவன் அறியாமல் ஒன்று நடவாது. உங்கள் கண்ணீரை சீக்கிரம் அவர் துடைப்பார். உங்கள் இல்லமேலே ஆண்டவர் மாற்றங்களை கொண்டு வருவார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே ரட்சிக்கப்படாத கடமைகளை உடைய மனைவிமார் தங்கள் புருஷருக்கு அடுத்த காரியங்களிலே சிறு பொறுமையாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். 2 பேதுரு 3:9 2 பேதுரு 3:9
தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல்,
கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? தான் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னாரு. அந்த வாக்குத்தத்தை குறித்து சொல்லப்படும் படி, நம்முடைய வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல்,
ஒருவரும் கெட்டு போகாமல், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையாயிருக்கிறார்.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி போனார். ஆனாலும் அவர் இன்று வரைக்கும் திரும்பி வராதது கூடிய பிரதான காரணம் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகையை இன்னும் தாமதமாக்கி கொண்டே இருக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல யாராவது ரட்சிக்கப்படாத சகோதர சகோதரிகள் இருக்கலாம். நீ மனம் திரும்ப வேண்டும், நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும். மெய்யான தெய்வமாகி ஆண்டவர் இயேசுவை அறிந்து உணர்ந்து அவர் உனக்கு கொடுக்கிற இலவசமான ரட்சிப்பை நீ பெற்றுக் கொள்ள வேண்டும். உனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரிச்சிருக்கிறார். உன் பாவத்துக்குரிய தண்டனையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அனுபவித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் உடைய சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதங்கள் சொல்றது. அதன்படி இந்த உலகத்தில் மனுஷனுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தின ஒரே ஒரு தெய்வம், ஒப்பற்ற தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமுள்ளது. ஆகவே நீ மனம் திரும்பவனும், நீ ரட்சிக்கப்பட வேண்டும், நீயும் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். அவர்களுடைய வருகை இன்னும் பின் போட்டுக் கொண்டே இருக்கிறார். ஆகவே உன் மனம் திரும்புதலை இன்னும் நீ தாமதிச்சு கொண்டிருக்காது, இன்னும் நீ ரட்சிக்கப்படுறதுக்கு நாட்களை பின் போட்டுக் கொண்டிருக்காது. சீக்கிரமாக ஆண்டவர் இயேசு கூட வாழ்க்கையை ஒப்புக்கொடு, மனம் திரும்பு, ஆண்டவரை பின்பற்றத்துக்கு முடிவெடு, தீர்மானம் பண்ணு, கர்த்தருடைய பிள்ளையாக மாறு, தேவனுடைய ராஜ்யத்தை நீ பிரவேசிக்க வேண்டும். இதற்காகவே இயேசு வர தாமதித்துக் கொண்டிருக்கிறார், நீடு பொறுமையோடு இருக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஜெபம் பண்ணுவோமா? எல்லோரும் தேவசி எழுந்திருப்போம்.